إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون وقال الله أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله مولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يلهبها أو امرأة يلهبها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام كنيمك الله من الذي أرسلين அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், இவைகளையெல்லாம் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லி ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஹராமான காரியங்களை விட்டும் எம்முடைய ஹயாத்தை வாழ்நாளை அல்லாஹுவை பயந்து பாதுகாத்து கொள்ளுமாறும் முதலில் அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையற்றம் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசியல் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நன்னடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா முழு மனித சமூகத்துடைய கண்ணியமான பரிசுத்தமான வாழ்க்கையை வெற்றியை அல்லாஹ் மேலான தக்வா என்று சொல்லக்கூடிய தீனுடைய அடிப்படையான இணையற்றம் என்ற ஒன்றின் மேல்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அது உலகராவிய ரீதியான வெற்றியாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் மௌத்துக்கு பின்னால் உள்ள ஆகரத்துடைய வாழ்க்கையாக இருந்தாலும் கண்ணியமானவர்கள் சங்கையானவர்கள் யாருன்னு சொன்னால் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இறையச்சம் என்ற ஒன்று நிரம்பியிருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது நாம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமைகளை வைத்து நான் கண்ணியமானவன், நான் ஒரு மதிப்புக்குரியவன், நான் ஒரு சங்கையானவன் என்று நமக்குள் ஒரு ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். சில பேர் படிப்பை வைத்து என்னை விட படித்தவர்கள் இந்த ஊரில் இல்லை, என்னை விட படித்தவர்கள் இந்த குடும்பத்தில் இல்லை, என் குடும்பத்தில் இல்லை, எனவே படிப்பால் நான் உயர்ந்தவன் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கலாம், இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் சம்பாதித்த செல்வம் காசு பணங்களை வைத்து அவர் நினைப்பாரு, இந்த பணம் ரீதியாக நான் தான் உயர்ந்தவன், என்னிடத்தில் இவ்வளவு வாகனம் இருக்கிறது, என்னிடத்தில் இவ்வளவு இத்தனை ஏக்கர் வயல் இருக்கிறது, என்னிடத்தில் இத்தனை கடைகள் இருக்கிறது, என்ன பேங்க் சேவிங்ல இவ்வளவு இருக்கிறது என்று அதை நினைத்து அவர்
ஒரு ஒரு கற்பனை செய்து வைத்திருப்பாரு, நான் இதுல உயர்ந்தவன் கண்ணியமானவன். ஆலிம் அப்படி நினைப்பாரு, ஒரு ஆலிம் நினைப்பாரு, பொதுமக்களை விட மார்க்க ரீதியாக நான் தானே உயர்ந்தவன், எந்த ஒரு மசாலாவாக இருந்தாலும் என்னிடத்தில் கேட்கணும் என்று அவரிடத்தில் ஒரு எண்ணம் இருக்கலாம். தவறில்ல, அவர் அவராக எண்ணிக்கொண்டிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் எண்ணி வைத்திருப்பார்கள். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, உங்களை இந்த பூலக வாழ்க்கையில், இந்த பூமியுடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட மக்களாக நாங்கள் படைத்திருக்கிறோம். வெள்ளையர்களாக, கருப்பர்களாக, உயர்ந்த ஜாதியாக, தாழ்ந்தவர்களாக, ஒவ்வொரு பல வகையான கோத்திரங்களாக, உங்களை பல வகையான கோத்திரங்களாக படைத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்தஸ்தில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, மதிப்புக்குரியவர். அல்லாஹுடைய கோட்பாடு, அல்லாஹுடைய தாரிபாட்டுகள், அல்லாஹுடைய வரையறைக்குள்ள யார் கண்ணியமானவர்கள் என்று சொல்லி குர்ஆன் 1400 வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிறது. யார் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் என்றால், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் யாரிடத்தில் அல்லாஹுடைய பயம் நிரம்பி இருக்கிறதோ அவர்தான் கண்ணியமானவர், அவர்தான் கண்ணியமானவர். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, ஆகிலத்திலும் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். குர்ஆன் சொல்கிறது, சூரத்து தலாக் எடுத்து பாருங்க, தக்வா உள்ளவர்கள் பூமியில வாழும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், தக்வா உள்ளவர்களுக்கு பூமியில் என்ன கிடைக்கும், அதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. என்ன கிடைக்கும் என்றா, உலகத்தில் என்னென்ன கஷ்டம் இருக்கிறதோ, யார் இறையற்றத்தோட வாழ்கிறார்களோ, அந்த கஷ்டத்தில இருந்து நீங்கக்கூடிய வழியை அல்லாஹ் உண்டாக்குவார், அதிலிருந்து வெளியாகக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹ் உண்டாக்குவார். உதாரணமாக சொல்ல போனா, யாரும் தப்பாக நினைக்க கூடாது, நாம் எல்லோரும் குர்ஆன் சொல்லுகிறது, திருமணம் முடித்திருக்கிறோம், திருமணம் முடிக்க காத்திருக்கிறோம், வாலிபர்கள் இருக்கிறார்கள், திருமணம் முடித்து பிள்ளை குட்டிகள் பிறந்தவர்கள் நாம் இருக்கிறோம், எல்லோரும் நானும் திருமணம் முடித்தவன் தான். மனைவி என்ற ஒன்று நம்மிடத்தில் வந்திருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, ஹுன்ன லிபாஸுல் லகும் வஅன்தும் லிபாஸுல் லஹுன்ன, மனைவி உங்களுக்கு ஆடை, நீங்கள் மனைவிக்கு ஆடை என்று அல்லாஹ் பேசுகிறான். இதுல பெரிய தலைப்பு இருக்கிறது, அந்த தலைப்பை நான் இங்கு எடுக்கவில்லை. ஏன் ஆடை என்று சொன்னான், ஏன் ஆடை என்ற வார்த்தை குர்ஆன் சொல்கிறது, இது ஒரு தலைப்பாக இருந்தாலும் நம்முடைய இந்த தலைப்பை மட்டும் பேசுவோம். இப்படி மனைவி அல்லாஹ் சொல்கிறான், இன்னொன்று அல்லாஹ் சொல்கிறான், நாம் எல்லோரும் சொல்லுவோம், வானம் அல்லா இருக்கிறான் என்பதனுடைய அட்டாட்சி, சூரியன் அல்லா இருக்கிறான் என்பதனுடைய அட்டாட்சி, கடல் அல்லா இருக்கிறான் என்பதனுடைய அட்டாட்சி, சூரியன் மறைவதும் உதிர்வதும், மேகம் வருவதும் போவதும், மழை ஒழிவதும் வெயில் பெய்வதும், இதெல்லாம் அல்லாவுடைய அட்டாட்சி. ஆனா குர்ஆன் ஒரு அதிசயமான ஒன்று பேசுகிறார் என்று தெரியுமா, வாழ்கிறீர்களே, அது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதனுடைய அட்டாட்சி. குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதனுடைய அட்டாட்சி என்று சொல்லக்கூடிய இந்த கனவ மனைவியுடைய வாழ்க்கையே இன்றைக்கு நிறைய பேர் நாம மக்களோட பிளங்குகிறோம், பழகுகிறோம் என்ற காரணத்தினால வந்து சொல்றாங்க, அதர ரோட்டில் இருக்கிற நிம்மதி வீட்டுக்குள்ள இல்லை, கடையில இருக்கிற நிம்மதி என்ன வீட்டுக்குள்ள கிடைக்கல. சொன்னாங்க, செல்லதான் உன்னை மனைவியில சிறந்தவள், நீ எந்த நேரம் பார்த்தாலும் அவள் உன்னை புன்முறுவலோடு உன்னை சந்தோஷப்படுத்துவாள். நிறைய பேர் சொல்றாங்க, அப்பா எதுக்குத்தான் கட்டினேனோ, என்னைக்கு இதுல கழுத்துல நான் கட்டினேனோ, அன்னைக்கு என்ன வாழ்க்கையுடைய நிம்மதியை இழந்து விட்டேன். மக்கள் சொல்றாங்க, இது ஒரு கஷ்டம், இது ஒரு நெருக்கடியான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அல்லாஹுவை பயந்து பூமியில வாழ்ந்தால் அந்த நெருக்கடியான வாழ்க்கையை உங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக்கி தருவோம், அதுக்குரிய வழியை உண்டாக்குவோம். இன்னொன்று குர்ஆன் சொல்கிறது, இன்னொன்று இருக்கிறது, யார் அல்லாஹுவை பயந்து உலகத்துல வாழ்றீங்களோ அவங்களுக்கு நாங்க பூமியில கஷ்டமான விடயங்கள்ல லேசாக்கி தருவோம். எதுவும் கஷ்டமா இருக்காது, எல்லாமே லேசா கிடைக்கும். உங்களுக்கு சாப்பாடு தருவோம், உங்களுக்கு உணவு தருவோம். இது என்ன சொன்னா, பூமியில தக்வாவோடு வாழ்வோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. கொஞ்சம் உஷாரீங்க, கொஞ்சம் உற்சாகம் அறிய. இப்பே கொத்துவ ஆரம்பிச்சவன கொஞ்சம் பேர் தூக்கம், தலைய கீழே போட்டா தூக்கம் வாண்டர்த்தம், தலைய கீழே போட்டா தூக்கம் வந்துடும். அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபில் எழுதுறாங்க, பார்த்த ஞாபகம், மனுஷனுக்கு ரெண்டு விடயம் அவன் அறியாம வரும், ரெண்டு விடயம் அவன் அறியாம வரும். ஒன்று தூக்கம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமௌத்து வாஹியா என்று கட்டில தலையை வச்சாரு, தூங்கிட்டேன்னு சொல்லுவாரு காலையில் எழும்பி. எத்தனை மணிக்கு தூங்கினீங்கன்னு கேட்டா தெரியாது. தூங்க அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமௌத்து வாஹியா என்று தலையில தலையிலேயே தலை வச்ச நேரம் தெரியும். இந்த தூக்கம் ஒன்று ஒன்று எப்ப வந்துச்சு அந்த நேரம் தெரியுமா? தெரியாது. காலையில் எழும்பும் போது தான் எழும்பி நேரம் தெரியும். அப்போ ஒரு மனிதனுக்கு எது தெரியாம வரும்? ரெண்டாவது வரம் தெரியாம வாழ்க்கையில வீழ்ச்சி, வாழ்க்கையில வீழ்ச்சி. நல்லா கடை செஞ்சு போவாரு, ஒரு கடை ரெண்டு கடை ஆகும், ஒரு வாகனம் ரெண்டு வாகனம் ஆகும், மாடி மாடி வீடு கட்டுவாரு, மேகலை இவ்வளவு சேவிங் இருக்கும், திடீர்னு லொஸ்ட் ஆயிடுவாரு. இவருக்கே தெரியாது நான் எப்படி லொஸ்ட் ஆயினேன், எனக்கு இந்த வீழ்ச்சி எப்படி வந்துச்சு, நான் எப்படி நஷ்டமாகினேன், நஷ்டமாகுவாரு என்று தெரிஞ்சிருந்தா நஷ்டமாக இருப்பாரா? இருக்க மாட்டாரு. அப்ப இத தூக்கம் வந்துட்டுதா ஒண்ணும் விளங்காரு. நான் எல்லா சுத்தமாவளையும் சொல்றேன், உளமாக்கல் உங்கள்ட்ட நிறைய விடயம் சொல்லணும்னா நீங்க முன்னால் இருக்கிற நீங்க உற்சாகம் அறிக்கும். நாம எப்படின்னு சொன்னா, ஒரு நான் பல உதாரணங்கள் சொல்லுவேன். நல்ல இடத்திலும் ஆழமான கிணத்துல ஒருத்தர் தண்ணி எடுக்கணும், ஒரு கிணறுல தண்ணி இருக்குது, ஒரு 100 அடி ஆழத்துல, 100 அடி ஆழத்துல இருந்து தண்ணி எடுக்கணும்னா வாளியில எடுக்கணும். 100 அடி ஆழத்திலிருந்து வாளியில தண்ணி எடுக்கணும்னா கைரத்தில் அடிக்கணும், 110வது அடிக்கணும், அப்பதான் லேஸ் தள்ளி எடுக்கலாம். நீங்க கயிறு, நான் வாளி, பேச போற விடைய கிணத்துல இருக்கிற தண்ணி, கயிறு கொட்டான் ஆயிட்டுண்டா எனக்கு தண்ணி இருக்கிற, எனக்கு தண்ணி இருக்கிற. அப்ப நீங்க உற்சாகமா கேட்கணும், ஆர்வத்தோட கேட்கணும். இன்னொரு கடந்த இருக்கீங்க, உட்கார்ந்து பயன் கேட்கிற நீங்க எங்க போனாலும் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த இடத்துல பயன் கேட்டாலும் கேட்கும் போது உங்கள்ட்ட ஒரு பொறுப்பு கொண்டு வந்துடும். என்ன பொறுப்பு? குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு முன்னால சொல்லப்பட்ட பயான வீட்டுல போய் சொல்லணும், உங்களோட மனைவிக்கு சொல்லணும், உங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். இப்படி சொன்னாங்க ஹுத்பாவுல, இப்படி பேசினாங்க ஹுத்பாவுல, எந்த விஷயத்தை நீங்க எச்சி வச்சிடணும். கேட்போமா இன்ஷாஅல்லாஹ். தக்வாவுடைய விடயத்தை பேசுவாங்க. தக்வா உள்ளவர்களுக்குத்தான் ஈருலக வெற்றியும் அல்லாஹ் முடிவு செய்து வச்சிருக்கிறான். தக்வா உள்ளவர்களுக்குத்தான் சொர்க்கத்துடைய வெற்றி, ஆகலத்துடைய வெற்றி. இப்ப நான் சொல்லி வந்தேன் தக்வா உள்ள இன்னொரு தலைப்பு பேசிருக்கிறது. பின்னால் இன்ஷாஅல்லாஹ் முக்கியமா கடைசி நேரத்தில் ஒரு தலைப்பு ஒன்று பேச முடியும் இன்ஷாஅல்லாஹ். உலகத்துல கொடுக்கக்கூடியதுதான் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். நிம்மதியான வாழ்க்கை இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா? உதாரணமாக இன்றைக்கு அமெரிக்காவுக்கு போகணும் என்று நினைச்சா மனிதன் ஒரு சில மனுஷியாளர்தான் அமெரிக்காவுக்கு போய் இறங்கினான். அவ்வளவு விஞ்ஞான முன்னேறின காலம். பல மைலுக்கு அங்கால் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு நிமிடத்துக்குள்ள பல செய்திகளை எழுதி வைக்கிறோம். அவ்வளவு விஞ்ஞானம் உயர்ந்த காலம், பல வகையான நவீனம் உயர்ந்த காலம். ஆனா சகாபாக்கள் இருக்காங்க இல்லையா? இது ஆழமாக விளங்குங்க. இந்த விட சகாபாக்கள் இருந்த காலம் ஒட்டக காலம், பாலைவன காலம், ஆயுதங்கள் இல்ல, சரியான செல்வம் இல்ல, சரியான விஞ்ஞானம் இல்ல, எதுவுமே எல்லாம் பலகீனமான காலம். அந்த காலத்துல நபி சொன்னாங்க, கைருல் குரூனி கர்ணி, காலத்தில் சிறந்த காலம் என்னுடைய காலம் சொன்னாங்க. சொல்லுங்க, கைருல் குரூனி கர்ணி, காலத்தில் சிறந்த காலம் காலம் என்னுடைய காலம் என்ன இருந்துச்சு? ஆயுதம் இல்ல, வாகனம் இல்ல, பிளைட் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, எந்த ஒரு சாதனமும் இல்ல. அந்த காலத்துல சிறந்த காலம் என்று சொன்னாங்கன்னா சகாபாக்களிடத்தில் இருந்தது இறையடிக்கம். அல்லாஹ்வுடைய பயம். உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், எல்லாரும் உள்ளத்துல கை வைத்து கேளுங்க, ஏக உள்ளத்துல எப்படி இறையற்றம் இருக்கிறது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவங்க அவங்கள காலத்துல ஒரு அவருடைய வேலை செஞ்ச ஒரு அடிமை, எல்லாரும் கேட்ட சம்பவம், ஒரு உணவு கொண்டு வந்து கொடுத்தாரு. கடும் பசியோட இந்த அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா சாப்பிட்டாங்க. இதுதான் தக்வா, இதுதான் இறையற்றம். இரையற்றம் அல்லாஹ்வுடைய பயம் என்று பேசுகிறோமே, இந்த இரையற்றம் இருக்கணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்க, அது சாப்பாடு தவிச்சு பசியோட இருந்ததை வயிற்றுல போயிட்டு அபுபக்கர் அந்த அடிமை கேட்டார் அபுபக்கரிடத்துல, அமீர் முஃமினின் அவர்களே, நான் வடவனாக சாப்பாடு கொண்டு வந்தா ஏது, எங்கிருந்து கொண்டு வந்தாய், எப்படி கிடைத்தது என்று கேட்பீங்க. இன்னைக்கு கேட்கலையே, சாப்பிட்டீங்க அவசரமா கேட்டாங்க. அபுபக்கர் எங்கிருந்து கொண்டு வந்தா, ஏதனுக்கு கிடைச்சிச்சு. அவரு சொன்னாரு, நான் இஸ்லாத்துக்கு வாரதுக்கு முன்னாலே சாஸ்திரம் பார்ப்பாங்க, இந்த தோல் ஒரு துண்டு போட்டுட்டு நம்ம கையை பிடிச்சி அவன் சொல்லுவான், நம்ம தலைவலிய அவனே தலைவலி இல்லாம இருப்பான். அவனே ரோட்டில் குந்துறான், அவனே ஒரு இடத்துல குந்துறான், அவன் ஒரு கடலுக்கு முன்னால தெரியறான். ஆனா நம்ம தலைவலிய கையை பிடிச்சி நாம சொல்லுவான், நமக்கு சொல்லுவான், அதை நாம நம்புவோம். அப்படி ஒரு சாஸ்திரக்காரன் அவன் சொன்னான், சாஸ்திரத்துக்கு வாரதுக்கு முன்னாலே நான் ஒருத்தருக்கு சாஸ்திரம் சொல்லியிருந்தேன். அது அவனுக்கு ஏதோ ஒரு வகையில காகமும் நிக்க பனங்காய் விழுந்தவன் காகம் நினைச்சுட்டான், நான் இன்றுதான் பனங்காய் விழுந்தது என்று அவனுக்கு பறித்து விட்டது. அவன் என்ன தெரிவித்திருந்திருக்கான், நான் நினைக்கல, இன்று நான் அந்த அந்த வீதி வழியாக போகும்போது அவன் என்ன கண்டுவிட்டான், அந்த சாஸ்திரம் பழித்ததற்கு இன்றைக்கு ஒரு உணவு பெற்றிடம் தந்தான். அதான் இது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, அபுபக்கர் சொன்னாங்க, ஏ மனிதா என்னை நீ நாசமாக்கி விட்டாய், பசியோட சாப்பிட்டது, தொண்டைக்குள்ள கைய போட்டு அந்த சாப்பாட்டுடைய கவலம் வருவதற்கு பாந்து எடுத்தான். அல்லாஹ்வுடைய பயம் என்னன்னா, இந்த ஹராமான பொருள் என் உடம்புல சேர்ந்தா என்னை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஹராமாக்கி விடுவான். இந்த பயம். ஒரு மனிதர் சொன்னாரே, அபுபக்கரே பசியோட சாப்பிட்டு தானே பாந்து எடுத்தாலும் அது வராது. சொன்னாங்க அபுபக்கர், கடைசி உணவோடு என்னுடைய உயிரும் சேர்ந்துதான் வரும் என்றிருந்தாலும் அதை எடுத்துதான் நான் முடிப்பேன். என்னுடைய தூதர் சொன்னாங்க, யாருடைய உடம்புல ஹராமான ஒரு சொட்டு ரத்தம் சேருவோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவார். என்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறேன்? தக்வாண்டா என்ன? சபைக்கு முன்னால் அவர்கள் செயல் செய்ய பயப்படுறோம், இது தக்வாவா? குடும்பத்துக்கு முன்னால் ஒரு செயல் செய்ய பயப்படுறோம், இது தக்வாவா? எது இணையற்றம்? யாரும் பார்க்கல, தனிமையாக இருக்கிறேன், ரூமை பூட்டி வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்தாலும் யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள். இந்த நேரத்தில் என்னை உள்ளம் சொல்கிறது, மனிதா அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று பயத்தோடு எதை விடுகிறோமோ சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கிவிடுவான், வாழ்க்கையில் கஷ்டத்தை இல்லாமலாக்கிவிடுவான், வியாபாரத்தில் எல்லாம் வழக்கத்தை கொண்டு விடுவார். உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன், எல்லோரும் கேள்விப்பட்ட சம்பவம், இதை ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். மூணு பேர் ஒரு குகைக்குள்ள போனாங்க, எல்லோருக்கும் தெரியும் தக்குவாண்டா என்ன என்று விளங்குங்க. மூணு பேர் ஒரு குகைக்குள்ள போனாங்க, போக இவர்களும் போக வந்த வழிய ஒரு கல்லு அடைத்து விட்டது, கல்லடைத்து விட்டது. மூணு பேருக்கு வெளியே வர முடியல, மூணு பேருக்கு வெளியே வர முடியல. ஒருத்தர் மூணு பேர் மசூரா பண்றாங்க, நாம என்ன செய்வோம்னா, நாம செய்த அல்லாஹ்வுக்கு பயந்து செய்த நல்லவர்களை வைத்து துஆ செய்வோம். கல்லு திறக்கு, ஒருத்தர் சொல்றாரு, யாருமா இந்த இதை ஆரம்பமாக கவனிங்க, இது என்னிடத்தில் இருக்கிறதா, நான் செய்கிறேனா, ஏன் இதை இளையத்திற்கு உதாரணமாக கொண்டு வருகிறார்கள் என்ற விடயத்தை சிந்திங்க. ஒருத்தர் சொல்றாரு, யாருமா நான் ஒரு ஆட்டு ஆடு மாடு பண்ணைகள் உள்ளவன், தொழிலாளி நான், ஆற்றிலிருந்து பால் கறந்தால் ஏந்த உம்மாவும் என்னுடைய வாப்பாவும் சாப்பிடுவதற்கு முன்னால ஏந்த பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் வந்தேன், எங்க உமாவும் அப்பாவும் தூக்கம் நல்ல தூக்கம் அசந்து தூங்குறாங்க. நான் அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்பாட்டுவதற்கு கூட விரும்பல, விடிய விடிய நின்றேன். எந்த குழந்தைகள் பசியால கத்துறது, எந்த காலை தொலைத்துக் கொண்டிருந்தது, அவங்களும் தூங்கிட்டாங்க. காலை எழும்பின உடனே என் தாய் தந்தைகளை கண்ட பாலை கொடுத்தேன். யாம்மா, இது உனக்காகத்தான் செய்தேன், இதை நீ கபூல் செய்திருந்தா இதை நீ ஏற்றுக்கொள். கல்லு கொஞ்சம் அசந்துச்சு, விளைவிக்கொண்டது. இரண்டாவது அவர் சொன்னார், யாம்மா, நான் ஒரு முதலாளி, பல பேர் வேலை செய்வாங்க, ஒரு எல்லாரும் சம்பளம் வாங்கினாங்க, ஒருத்தன் ஒரு நாள் சம்பளம் வாங்காம போயிட்டாங்க. இத முதலாளி மாறு விளங்கணும், இந்த சப்ஜெக்ட் இது ஒரு மசாலா, இதை தனியாக பேசணும், இதை கேட்டுக்கொள்ளும். சம்பளம் வாங்காம போயிட்டான், நாம என்ன செய்வோம்? ஒருத்தன் 2000 ரூபாய் சம்பளம் நமக்கு தெரிஞ்சது, நாம என்ன செய்வோம்? சரி, எடுக்க மாட்டோம், அதை விடுவோமே. எம்பளம்ல போட்டு அவன பேர் எழுதி கெஷியர்ல வச்சிருவோம். இவர் என்ன நினைப்பாரு, மாஷா அல்லாஹ், நான் அல்லாஹ் பயந்து கொண்டேன். இல்ல, அதுவல்ல மசாலா. பணம் முடக்கப்படக்கூடாது, பணம் முடக்கப்படுற சாமான் இல்ல. எங்க பணம் முடக்கப்படுமோ அங்க வருபவர். அதனால கருப்பு பணத்தை அரசாங்கம் தடை செய்யல. பணம் சேவிங் நெறிக்கணும், பணம் அரசாங்க பார்வை நெறிக்கணும், பணம் ரன்னிங் நெறிக்கணும். எங்க பணம் அரசாங்கத்துக்கு தெரியாம இடத்தில் முடக்கப்படுமோ அங்க வருபவர், அங்க பஞ்சம் வரும், அங்க தொழில் நெருக்கடி வரும். இதெல்லாம் எப்படி ஹதீஸ்ல கொண்டு வந்திருக்கா, அவர் அந்த கூலியை எடுத்து ஒரு ஆடு வாங்கி போட்டாரு, சும்மா செல்ல. அந்த கூலியை எடுத்து ஒரு ஆடு வாங்கி போட்டாரு. பல நாட்களுக்கு பின்னாலே அந்த மனிதன் வந்து கேட்டான், என்னுடைய முதலாளியே, என்ன சம்பளத்தை தாங்களேன். அவர் சொன்னாரு, இந்த ஆடு எல்லாம் உன்னுடையதான், எடுத்துட்டு போ. அவன் சொன்னான், என்ன கேலி செய்யாதீங்க. இல்ல, அவர் சொன்னாரு, இது உன்னுடைய ஆடு தான் பாப்பா, எடுத்துட்டு போ. அவர் துவா எப்படி கேட்டார்னா, யாருலா ஒரு ஆட்டை கூட மீதம் வைக்காமல் அத்தனையும் சாய்த்து போனான். நான் அவனுடைய திருப்தியை நாடி பார்த்து கொண்டிருந்தேன், இதை நீ கபூல் செய்திருந்தா இந்த கண்ணை அகற்றுவாயாக. கல்லு கொஞ்சம் நகர்ந்தது. இதை கவனிங்க, இது தக்குவாவுல கடைசி அல்ல. இப்ப சொல்ல போறது இணையத்தில கடைசி அல்ல. வாலிபர்கள் கவனிங்க, ஏன் வாலிபர்களை கூப்பிட்டு சொல்றா, இது ஒரு நவீன காலம். இன்ஷால்லா பின்னாலே அதான் பேசிருக்கிறேன். இது ஒரு நவீனமான காலம். ஒரு காலம் இருந்தது, படம் பார்த்தா எல்லாருக்கும் விளங்கும். பெரிய ஒரு டிவி ஒன்ற வச்சு என்ன படம் பார்த்தாலும், அல்லது ஒரு போலில் ஒரு தியேட்டர்ல நின்று டிக்கெட் எடுத்து, சாச்சா வாராரா, மாமா வாராரா, சேர் வாராரா, மௌலை வாராரா, நிர்வாகம் வருவதா என்று பயந்து பயந்து போலில் நின்று டிக்கெட் எடுத்து படம் பார்க்கக்குள்ளே வாழாண்டு போயிடும். வாழ்வர்கள் அவனிங்க, இத எப்படி காலம்? பாப்பா அங்க இருப்பாரு, உமா இந்த பக்கம் இருப்பா, மகன் போன ஒன் பண்ணி முழு உலகத்தினுடைய அசிங்கத்தையும் பார்ப்பான் பாப்பாவுக்கு முன்னாடி. இதுக்கு என்ன வேணும், இதுக்கு என்ன வேணும், இதை விடுறா என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய பயம் வேணும். என் பாப்பா பார்க்கல, என் உம்மா பார்க்கல. அதுல நான் உதாரணம் சொல்லுவேன். ஒரு மல்லிம் இருந்தார், ஒரு ஆலிம். அவரு மாணவர்களுக்கு தக்குவாண்டா என்னென்று படித்துக் கொடுக்க ஒரு வழிமுறையை கையாண்டாரு. இதுக்கு ஆதாரம் கேட்டக்கூடாது, ஒரு கதை கையாண்டாரு. அவரு சொன்னாரா, இவர்களுக்கு தக்குவாண்டா என்னென்று விளங்கிருக்கு, மாணவர்களை செக் பண்ண, நீங்க எல்லாரும் வீட்டை போய் அப்பிள் அல்லது மாம்பழத்தை எடுத்து கத்தியையும் எடுத்து யாரும் காணாத இடத்திலிருந்து நீங்க அறுத்து கொண்டு வரணும். யாரும் பார்க்க கூடாது. மாணவர்கள் நான் வீட்டை போய் அப்பிளையும் கையில் எடுத்து கத்தியையும் கையில் எடுத்துட்டு ஒருத்தன் கட்டில் இருக்கிற போனான், ஒருத்தன் பாத்ரூமுக்குல இருந்தான், ஒருத்தன் கனவெல்லாம் மூடிட்டு லைட்ல மூடிட்டு அப்பட வெட்டினார். ஏன், நாளைக்கு உஸ்தாதத்தை காட்டணும், யாரும் பார்க்காத இடத்தை வெட்டினேன் என்று எல்லாரும் வெட்டினாங்க. 20 மாணவர்கள்ல 19 மாணவன் வெட்டிட்டு வந்தான், ஒருத்தன் மட்டும் கத்தியும் அப்பளுமா கையிட வந்தான். உஸ்தாது கேட்டாரா, என்னவாப்பா 19 பேரும் வெட்டிட்டு வந்திருக்கிறான், நீ மட்டும் சும்மா வந்திருக்கிறா? அந்த மாணவர் சொன்னாரா, ஆலிமே உஸ்தாதே, கட்டிலுக்கு கீழேயும் போனேன், பாத்ரூமுக்குள்ளையும் போனேன், தனிமையிலும் இருந்து பார்த்தேன், எத்தரும் பார்க்கல, ஆனா என்னுடைய அல்லாஹ் பார்க்காத ஒரு இடத்தை நான் காணவில்லை, அதனால நான் விட்டேன், அதனால நான் அர்த்தாவை கொண்டு வந்தேன். இதுதான் தக்குவா, இதுதான் வாலிபர்கள் கவனிங்க. நீங்க யாரிடத்திலும் தெரியாமல் பாவம் செய்யலாம், ஆனால் படை தரப்பு அல்லாஹ் உங்களை வாட்ச் பண்ணி கொண்டது, படைத்தரப்பு அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதனால நான் குர்ஆன் சொல்லுகிறது மனிதன், அந்த உதாரணம் இருக்கிறது மறக்கிற நான் மறுபடி உதாரணம், அதனால நான் குர்ஆன் சொல்லுகிறது மனிதனுக்கு ஒரு பண்பு இருக்கிறதா, குர்ஆன் சொல்லுகிறது மனிதனத்தில் ஒரு பண்பு இருக்கிறதா, ஒரு நேரத்தில் நீதிபதியாகவும் ஒரு நேரத்தில் லோயராகவும் இதன் காரணமாக கவனிங்க, ஒரு நேரத்தில் நீதிபதியாகவும் ஒரு நேரத்தில் லோயராக மாறுவான். என்ன லோயர், ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தரை பார்த்து நீங்க என்ன இந்த தப்பு செஞ்சிருக்க கூடாங்க என்று சொல்லக்குள்ள லோயர் ஆயிடுவார். என்ன சொல்வாரு, இல்ல இல்ல அது சரிதான், இந்த செக்ஷன் படி நான் செஞ்சது சரிதான், இதனாலதான் நான் இதை செஞ்சேன். இப்ப யார் இவரு லோயர், இதே தவிர இன்னொருத்தன் செய்யும் போது சொல்லுவாரு நீங்க என்ன செஞ்சிருக்க கூடாது, அது பிளவிடலாம், நீங்க என்ன செஞ்சாலும் பிளலாம், இப்ப நீதிபதி ஆயிடுவாரு, இப்ப நீதிபதி ஆயிடுவாரு. இத குர்ஆன் சொல்லுது, கியாமத்தில் எல்லோருடைய பட்டோடைகளும் கையில கொடுக்கப்பட்டு எல்லாரும் வாசிக்கும் வாசிக்கப்படுவார்கள், வாசிப்பார்கள். எல்லாருடைய பட்டோடையும் உங்கள கையில கொடுக்கப்படும். நாம நாம செய்யறதை நாம நாம பார்த்துக் கொள்வோம், நேரமாக அவசரமாக சொல்லி முடிப்போம். இப்ப மனிதன் அல்லாஹ் சொல்றான், அந்த பட்டோடயம் கையில வாங்கினோட ஒரு விஷயம் சொல்லுவான். என்ன சொல்வான் தெரியுமா, சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாம் இருக்கும், அவன் பட்டோலைய வாங்கினவன சொல்லுவான். என்ன சொல்லும், அல்லாஹ் நான் இப்படி எல்லாம் பாவமா செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லும். என்ன சொல்லுவான்டா, மாலி ஹாதல் கிதாப், இந்த பட்டோலை நாசமா போட்டு என்ன நிலமா எழுதி வச்சிருக்கி, பட்டோலையே திட்டுவான். என்ன திட்டுவான், இந்த பட்டோலையில என்னென்னா இது எழுதி வச்சிருக்கிறேன், இதுக்கு பிடிச்ச கேடு என்று தன்னை திட்ட மாட்டான், பட்டோலையே திட்டுவான். அந்த பட்டோலையில என்ன எழுதிருக்கும், பட்டோலையை வாங்கினவர் சொல்லுவாரு, என்ன சின்ன பாவம் என்று நான் நினைத்து செய்தேனோ அதுவெல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தப்போவன் உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன், மதீனாவினுடைய பாதையில அவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம்டா என்னென்று விளங்குங்க, பாவம்டா என்னென்று விளங்குங்க. மரியாவுடைய பாதையில ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கொண்டிருக்காங்க. ஒரு வயதான மூதாட்டி பெண்மணி கயிறண்டையும் பொத்தியவளாக அழுகின்ற பேரப்பிள்ளையை தன் பக்கம் வரவைப்பதற்கு சொல்றா, நீங்க அழாம வந்தீங்கன்னா கைவரிக்கிற பேரிச்சம்பழத்தை நான் தருவேன். நபி நின்று கேட்டாங்க, தாயே உங்களோட கைக்குள்ள பேரிச்சம்பழம் இருக்குதா? அந்த பொம்பளை சொன்னு சொல்றானே, கைக்குள்ள பேரிச்சம்பளம் இருக்குதா? அந்த மூதாட்டி சொன்னா, இல்ல யார சொல்லம்மா, அப்படி சொன்னால்தான் அந்த புள்ள அழாமல் வரும். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயே இந்த பொய் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும் சொன்னாங்க. தாயே இந்த பொய் உன்னை நரகத்துக்கு கொண்டு போவோம். நாம எதில தக்குவா வைத்திருக்கிறோம்னா, வட்டி வாங்க கூடாது, மறுவருந்த கூடாது, பொய் சொல்லக்கூடாது. என்ன பொய், பெரிய பொய், பெரும்பாவம் என்று நாம சில லிஸ்ட் வச்சிருக்கிறோம், மறுவருந்த கூடாது, சூது விளையாடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. ஆனா குர்ஆன் சொல்லுது அதுவல்ல தக்குவா, எதில தக்குவா வரணும்டா, கடுகளும் பாவம் செய்தாலும் அதை உங்கள்ட காட்டாமல் உங்களை சொர்க்கம் நரகத்துக்கு அனுப்புமா, கடுகளும் இன்னொன்று சொல்லுறது, யாரும் இல்ல உண்டியல் இருந்துச்சு, நினைப்பீங்க இதை குரான் பேசுகிறது. எனவே தக்குவாண்டா என்னென்றா, யாருக்கும் பயப்படாமல் அல்லாவுக்காக வேண்டி மட்டும் ஒரு பாவத்தை விரும்பும் இல்லையா, அதுதான் தக்குவா. உதாரணத்துக்கு வாங்க, மூணாவது வருகிற அந்த ஹதீஸ்ல ஒரு மனிதர் துவா செஞ்சார், குகைக்குள்ள இருந்தவர், யாம்மா ஏண்ட சாஸ்தா உடைய மகன், சித்தப்பா உடைய மகன், ரொம்ப அழகி, அவளை அடைய வேண்டும் என்று நான் மிச்ச நாள் ஆசைப்பட்டேன். அவள் இணங்குற மாதிரி எங்கள பகுதியில கொஞ்ச நாளா வறுமையாக இருந்தது. வறுமையின் காரணமா அவள் எனக்கிட்ட ஏதாவது கேட்டு வந்தாள், கேட்டு வந்தாள். நான் சொன்னேன், என் ஆசைக்கு நீ அடிபணிந்தால் உனக்கு நான் பணம் தருவேன். அவளும் இணங்கினாள். அழகானவள், மதிப்பு மிக்கவள், அவளோட விபச்சாரம் செய்வது எனக்கு ஒரு பெருமை. அவளும் இணங்கினாள். ரெண்டு தொடைகளுக்கு மத்தியில நான் உட்காரும் போதும் அவள் சொன்னாள், மனிதா என்னுடைய கன்னித்தன்மையை உடைக்கின்ற விடயத்தில் வலியுடைய அனுமதி இல்லாமல் உடைக்கப் போகிறாய், இந்த விடயத்தில் நீ அல்லாஹுவை பயந்துகொள் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த வார்த்தையோடு நான் எழும்பிவிட்டேன். பிறகு அவளை பார்த்தோம் இல்லை, அன்றோடு விபச்சாரத்தை நான் ஹராமாக்கிவிட்டேன், இது உனக்காக செய்தேன் என்று துவா செய்தாரே, கல்லு முழுமையாக விலகி வழி கொடுத்ததே, மூணு பேரும் வெளியே வந்தான். இதுதான் தக்குவாவுடைய இல்லை. நிம்மதியான கண்ணியமான சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் இறையற்றம் உள்ளவர்களுக்கு தருவான். இந்த விடயத்தில் ஒன்று கவனிங்க, நேரம் இடம் கொடுக்காது, நிறைய உதாரணங்கள் நான் சொல்லுவேன். இந்த விடயத்தில் கவனிங்க, இப்ப நாம் எல்லோரும் பலதரப்பட்டவர்களாக வாழ்கிறோம். கொஞ்சம் பேரு யாரும் கோவப்படக்கூடாது, பெரிய என்ன மாதிரி ஜிப்பா உளுத்து தலப்பாவும் கட்டி பெரிய தாலியும் வச்சு இருக்கலாம். சில பேரு சும்மா ஷேர்ட் போட்டு சும்மா நோமல் தாடி வச்சு தொப்பி போட்டு தொழுது கொண்டு இருக்கலாம். அவர்கள் அவர்களுடையது. நல்லா யாகம் வைங்க, இது எதுவும் தக்குவாவுடைய அடையாளம் இல்லை. தக்குவாவுடைய அடையாளம் இல்லை. குர்ஆன் சொல், ஹதீஸ் சொல்கிறது, இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா அம்வாலிக்கும், உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம்னு அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. வலா யன்ஸுரு இலா சுவரிக்கும், உங்களோட உடம்பு எல்லாம் பார்க்கிறது கிடையாது. வலாக்கின் எந்தோரோ இலாமாசி குழுவிக்கும் வாகப்பாளிக்கும், உங்களோட உள்ளத்தில் என்ன இருக்குது என்றெல்லாம் பார்க்கிறோம். உங்களோட உள்ளத்தில் என்ன இருக்கிறது, உங்களோட அமலப்பில் இருக்கிறது. அதனால அதை சொல்லுகிறது, கயாமத்தில் இருக்கிறது அல்லவா, எல்லாரும் கேளுங்க, கொஞ்சம் உற்சாகமா கேட்கணும், உற்சாகம் அறிய. குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது, கயாமத்தில் நாம செய்யற அமல் இருக்கிறல்லவா, தொழுகை, ஜகாத்து, ஹஜ்ஜி, தர்மம், இதெல்லாம் இருக்கிறேன். இது கவுண்டிங் இல்ல, கவுண்டிங் தான் என்ற கிடையாது. என்ற நீங்க எத்தனை நோம்பு நோட்டீங்க, எத்தனை தொழுவ சொல்றீங்க, எத்தனை ஜகாத் செஞ்சீங்க, எத்தனை உம்ரா செஞ்சீங்க, எத்தனை ஹஜ்ஜி செஞ்சீங்க, கியாமத்துல என்ற மாறாக நிறுத்தப்படும். உங்களோட ஹஜ்ஜி நிறுத்தப்படும், உங்களோட தொழுகை நிறுத்தப்படும், உங்களோட தர்மம் நிறுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தராசில் நிறுக்கப்படும், அல்லாஹ்வுடைய தராசில நிறுக்கப்படும். அப்ப நல்லா ஞாபகம் வையுங்க, நிறுக்கிறன்னு சொன்னா ஒரு பாரம் இருக்கணும். பாரம் இருக்கணும் இல்லையா, தொழுகைக்கு ஒரு பாரம் வேணும், நோம்புக்கு ஒரு பாரம் வேணும், ஹஜ்ஜிக்கு ஒரு பாரம் வேணும், தர்மத்துக்கு ஒரு பாரம் வேணும். அந்த தர்மத்துடைய அமல்களுடைய பாரம் தான் தக்வா. அதனால ஹஜ்ஜிக்கு போற நிறைய குரூப்புகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், குரூப்புகளுக்கு பயன் செய்யும் போது ஹஜ்ஜில சொல்லுகிறான், ஹஜ்ஜிக்கு போனா அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாது, தேவையில்லாதது பேசக்கூடாது, ஹஜ்ஜில சண்டை பிடிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தேவையான பொருட்களை கட்டி சாதனம் அடித்துக் கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கொண்டு போற கட்டி சாதனத்துல சிறந்தது அத்தக்குவா. தக்குவாவை ஊட்ட வச்சுட்டு மாற்று சம்பளம் பேர் கட்டி போயிடக்கூடாது. இப்ப ஹஜ்ஜிக்கு போற அப்படித்தான் சொகுசுதான் தேடுறாங்க, இஸ்பிரின் பெட் தருவீங்களா, இலங்கை சாப்பாடு தருவீங்களா, கோச்சி இலங்கை கோச்சி தானே, ஹரத்திலிருந்து எத்தனை கிலோமீட்டர் நிக்கிற ஹோட்டல், இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தா தான் ஹஜ்ஜிக்கு போறாங்க. அங்க போயிட்டு இங்க சொல்லியிருப்பார் அவர் ஹஜ் டிராவல்ஸ். தத்துவாண்ட அடிப்படையில் தலைப்பு சொல்றேன், இது பேச வேண்டிய தலைப்பு இல்ல. ஹஜ் டிராவல்ஸ் ஓனர் சொல்லியிருப்பாரு, நீங்க ஹஜ்ஜிக்கு வாங்க, உங்களுக்கு ஸ்பிரிங் பெட் தருவோம், மூணு நேரம் சாப்பாடு தருவோம், மூணு நேரம் பிளேன் தருவோம், நல்ல இந்தியா இலங்கை முறைப்படி சமைத்து தருவோம். அவர் உண்மையை சொல்லிதான் கூட்டி போயிருப்பாரு. மனுஷன் தானே, மனிதன் தவறு செய்யறானே, கொஞ்சம் சாப்பாடு முன்பின்னாயிருக்கும், வாகனம் முன்பின்னாயிருக்கும், ரூம்ல இருந்து ஹரத்துக்கு நடந்து போக வேண்டி வந்திருக்கும். போனவர் என்ன சொல்வார் தெரியுமா, போனவன் பார்த்து இது ஹரத்துல இருக்கேன், ஹஜ்ஜில் இருக்கிறேன், இங்க ஒண்ணு செய்யலாது, வாங்க ஊருக்கு வச்சுக்கிறேன். என்ன சொல்லுவாரு, ஹரத்துல ஒண்ணு செய்யலாது, ஹரமேலே மக்காவில் இருக்கவில்லையா, வாங்க ஊருக்கு வச்சுக்கிறோம். ஹஜ் பாத்திலாயிரு சண்டை பிடிச்சிட்டாரு, அல்லாவுடைய பயம் இல்லாத வார்த்தை பேசிட்டாரு. தவாப் செஞ்சு கொண்டிருக்கோம், தவாப் தவாப் நமக்கு மட்டுமா, கண்மணியிலிருந்து போனவங்களுக்கு மட்டுமா தவாப், இந்தியாவிலிருந்து போனவங்க மட்டுமா தவாப், முழு உலகமும் தவாப்புக்கு வரும். உங்களை மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்த நாட்டில் உள்ள மனிதன் தவாப்புக்கு வருவான். நீங்க தவாப்புக்கு இடம் கொடுக்கறா, உங்களை தூக்கி ஒரு பக்கத்துல வச்சு தவா தவாப் செஞ்சுட்டு போவான். அவ்வளவு பலசாலியன் வருவான். கால் விரிவடும், கை அடிபடும், கால் விரிவட்டவன நீங்க சொல்லிடுவீங்க. மாடு மாறி தவாப் செய்யறான். உங்களோட ஹஜ்ஜி பாத்துல, உங்களோட அசிங்கமான தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. என்ன சொல்லுகிறேன், இறையற்றம் என்பது இதை கொண்டு நான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட ஹஜ்ஜி நிறுக்கப்படும். அப்போ பலதரப்பட்ட மக்களாக வாழ்கிறோம். இதுல இறையற்றம் உள்ளவங்க யார் அடையாளம் காட்டுறேன், யார் இறையற்றம் உள்ளவங்க? நான் சொன்னா கோவப்படுவீங்க. ஹதீஸ்ல குர்ஆன் சொல்கிறது இறையற்றம் உள்ளவர்களுடைய அடையாளம் இதுதான். இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒன்று என்னண்டா, இரண்டாவது சூரத்துல் பக்கராவுல முதலாவதுல இருந்து இரண்டாவது ஆயத்தை அப்படியே படிச்சு பாருங்க. இறையற்றம் உள்ளவர்கள் இவர்கள் தான் என்று குர்ஆன் சொல்லிட்டு நீங்க எங்கேயும் நடத்தவில்லை. என்ன சொல்லுது, இந்த வேதம் இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லவா, இதே இறையற்றம் உள்ளவர்களுக்கு நேர் வழிகாட்டும் என்று சொல்லிவிட்டு, இறையற்றம் உள்ளவர்கள் யார், இறையற்றம் உள்ளவர்கள் யார், அல்லதீன இறையற்றம் உள்ளவர்கள், யுஃமினூன பில்கை மறைவானவற்றை நம்புவார்கள், சொர்க்கம் நரகம் மஹ்ஷர் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ராத்தி சிபாத்துகள் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமானவற்றை நம்புவார்கள். இந்த மறைமுகமானவற்றில ரெண்டு இருக்குது, ஒன்னும் கண்ணுக்கும் மறைவானது, இன்னொன்று புத்திக்கும் மறைவானது. ஆஹ்ராவுடைய வாழ்க்கையில கண்ணுக்கு மறைவானதை விட புத்திக்கு மறைவான விடயங்கள் தான் கூட, புத்திக்கு படாது. உதாரணமாக சொல்றேன், கடைசி ஈமானில் ஒரு மனிதனுக்கு, கடைசி ஈமானில் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும். எப்படிப்பட்ட சொர்க்கம் என்றா, இந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கம் கொடுக்கப்படும். புத்திக்குப்படுதா, புத்தியில கல்கோட்டர்ல போடுங்க, ஒரு கல்கோட்டர் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். இது புத்தியில படவணும். இவர் தான் நிறைவேற்ற முன்னவர், இவர் தான் அந்த சொர்க்கத்தை அடையாளம் மட்டும் செய்வாரு. சந்தேகம் வந்தா பாலா போயிடும். என்னன்னு சொல்றேன், நம்ம எல்லாரும் பால் குடிப்போம், பால் இருக்குது பால் தருவோம். ஆறாக ஓடும், புத்திப்படுதா, புத்தி சொல்லுதா, எப்படி இருக்கும் அந்த பாலாறு? நாம மட்டுமா சொர்க்கத்தில், அத்தனை சொர்க்கவாதிகளுக்கும் பால் ஆறாக ஓடணும். எப்படிப்பட்ட ஆறாக இருக்கும், எப்படிப்பட்ட சொர்க்கமாக இருக்கும், எப்படிப்பட்ட ஊற்றாக இருக்கும், புத்தில படாதே ஆனா நம்போடும். ஆறு மட்டுமல்ல, வான்ஹாருமின் மது ஆறாக ஓடும் சாராயம். யாரு சாராய உலகத்துல குடிச்சாங்களோ அவங்க தௌபா இல்லாமல் மௌத்தாகினால் சொர்க்கத்துடைய மதுவை எல்லாம் ஹராமாக்கி விடுவாங்க, சொர்க்கத்து மது கிடைக்காது. தேன் ஆறாக ஓடும், இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, சொர்க்கத்தில் எல்லாரும் பழம் சாப்பிடுவாங்க, பழம் சொர்க்கவாதி ஒரு அப்பில உலகத்துடைய கணக்கின் பிரகாரம் 40 வருஷம் சாப்பிடுவாங்க. எத்தனை வருஷம்? 40 வருடம் சாப்பிடுவாங்க. இது யூப்பினுடைய, இதை நம்புவது தக்வாவுடைய அடையாளம். இவர்கிட்ட தக்வா இருக்கின்ற அடையாளம், இவர் தக்வா இருக்கின்ற அடையாளம், இவர் கியாமத்தை நம்பியிருக்கிறார் என்பதுடைய அடையாளம். எல்லாரும் கவனிங்க, இதுல நிறைய பெருமை. கியாமத்தை நம்பி இருக்கிறார் என்பதுடைய அடையாளம் என்னன்னா, வாங்கு சொன்னா பள்ளிக்கு வருவார். இது தக்வாவுடைய அடையாளம். கியாமத்தை நம்பி இருக்கிறார்கள் அடையாளம், வாங்கு சொன்னா பள்ளிக்கு ஆஜர் ஆகுவார்கள். அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட ஊர்ல உங்களோட மகந்தாவோட ஒருத்தர் வந்தாரு, பள்ளியோடையே தொடர்பாரிக்காரு, முன் சஃப்ல நின்று தொழுகிறாரு, ஹவுஸ்ல ஒதுவெடுக்காரு, பள்ளிக்கு நடந்து வராரு, பள்ளியோடு தொடர்பாக இருக்காரு என்பதை நீங்கள் கண்டால் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், அவர் ஒரு மூமின் என்பதா, அவர் ஒரு மூமின் என்பதா. அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருத்தர் வேண்டுமென்று ஒரு தொழுகையை விடல கலாவாக்கி விட்டார், கலாண்டா அசர் நேரம் முடிஞ்சு மகரிப நம்ம நிறைய பேர் வாரே கடையில் அலோட் பண்ணி, கடையில் அலோட் பண்ணி இங்க இருக்கு, என்ன ஏரியா வேற இடங்கள்ல இருக்கு, பஸ் வந்து கடையெல்லாம் பூட்டிட்டு இஷாவுக்கு பின்னால இஷா அவ்வளோ தக்திருக்கு வருவார், வந்து இஷா சலாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஓரமா நின்று துஹர்ல இருந்து தொழுவு வருவார். ஒசல்லி பரந்த துஹரி, ஒசல்லி பரந்த அசரி, எப்ப இஷாவுக்கு பின்னால. இது இதைத்தான் சொல்றது, வேண்டுமென்று யார் தொழுகையை கலாவாக்கினாரோ அவர் நரகத்தினுடைய விளிம்புக்கு வந்து விடுவார், நரகத்துடைய விளிம்புக்கு வந்து விடுவார். சொன்னாங்க சொன்ன காபிருக்கும் முஸ்லிமுக்கும் இடையில வித்தியாசம் என்னன்னா, தர்குஸ்தலா தொழுகையை விடுவது. அடுத்தது ஒன்றுதான், இது நேரமாகிவிட்டது. எனவே தக்வாவுடைய அடையாளம் மூணாவது சொல்றான், அல்லாஹ் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் கொடுத்த பணத்தில இருந்து தீனுக்காக செலவு செய்வது. இது இணையத்துடைய அடையாளம். நிறைய பேர் தொழுதுவாங்க, நிறைய பேர் தொழுவாங்க, நிறைய பேருக்கு ஈமான் இருக்கும், ஆனா இத கொஞ்சம் இழக்கிறதுக்கு கஞ்சல் சொல்லுவாங்க இல்லையா, ஐயா மிஷின், இதுதான் இருக்குது தக்வாவுடைய அடையாளம். இங்குதான் இன்னைக்கு நான் நிறைய இடங்கள்ல சென்ற வாரம் கூட அன்றாபுரத்தினுடைய ஒரு மதரசாவுடைய பட்டமளிப்பு நாவலையும் இதை சொல்லி காட்டினேன். இன்னைக்கு நம்முடைய மூதாதையர்கள் எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க என்னன்னா, இலங்கையினுடைய பஜார்களில், இலங்கையினுடைய டவுன்களில், சுபஹானல்லாஹ், எல்லா இடத்திலையும் கம்பீரமாக மஸ்ஜிதுகள் தோற்றம் அளிக்கிறது, உலகத்தில் எங்கேயும் இல்லை. இதுல என்ன விளங்குறீங்க, இதுல நீங்க என்ன விளங்குறீங்க, என்ன விளங்குவோம் என்றா, இரண்டு மூதாதையர்கள் பஜாருக்கு வந்து கடை கட்டுவதற்கு முன்னால, தொழிலை டெவலப் பண்ணுவதற்கு முன்னால, வீடு கட்டுவதற்கு முன்னால என்ன கட்டினாங்க, பஜாரில் மஸ்ஜித் கட்டினாங்க. அதனால் மத்தி இன்றைக்கு என்ன நிலைமை, இன்றைக்கு எப்படி வாழ்றோம், அந்த மத்திக்கு பள்ளி கட்டல, பள்ளி கட்டுறதுக்கு இல்ல, அந்த பள்ளிக்கு பெயிண்ட் அடிக்க 3 மாசமா அந்த பள்ளியுடைய நிர்வாகம் பொருளாளரும் செயலாளரும் சேர்ந்து சகன் பிடிச்சு நிற்காங்க. இதான் இன்றைய சதக்கம், இதான் இன்றைய தர்மத்துடைய சூழ்நிலை. இவருக்கு செலவு செய்வாரு, மனைவிக்கு செலவு செய்வாரு, மதரசாண்டா மஸ்ஜிதுண்டா ஆளுங்கண்டா செலவு செய்ய மாட்டாங்க. தலைக்கு பக்காரம் இருக்காரு. நான் பெருமையாக சொல்வது ஒன்றுதான், பெருமையாக சொல்வதுதான், சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்தானவர்களுடைய நெல்லதை பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதனால் பேசுகிறேன். உதாரணமாக சொல்ல போனால், நீங்க உங்களோட உள்ளத்துல கை வச்சு கேளுங்க, நான் ஒரு தக்குவாதாரிண்டா, நான் ஒரு இணையற்றம் உள்ளவன்டா, ஏந்த பணத்தில இருந்து ஏந்த செல்வத்திலிருந்து எந்த மதரசாவுக்கு நான் செலவு செய்கிறேன், எந்த பணத்திலிருந்து எந்த செல்வத்திலிருந்து எத்தனை ஆளுங்கள் உருவாகி இருக்கிறார்கள், எந்த மஸ்ஜித் பராமரிக்கப்படுகிறது, எந்த புனரமைப்பு நடைபெற்றிருக்கிறது, எதுவும் இல்லை. ஆனால் இந்த நாட்டில் இரையச்சம் உள்ளவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சமூக பற்றுள்ளவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பயமுள்ள மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால், இன்றைக்கு கம்பீரமாக சில மதரசாக்கள் இருக்கிறது, சில மதரசாக்கள் இருக்கிறது, மகரகமையுடைய கஃபூரியா, பிறர்வேலையுடைய ஜாமியா நதீமியா போன்ற பழைய பக்தத்துல் இப்ராஹிமியா போன்ற பழைய மதரசாக்கள் இருக்குது அல்லவா. நான் இந்தியாவில் ஓதக்கூடிய காலத்தில் திருச்சியில ஓதலுக்கு ஒரு பள்ளியில நடக்கும் இமாமாக நாட்டுக்கு வரும் வரைக்கும் கடமை புரிந்தேன். அங்கே இருக்கும் போது ஒரு திருச்சியில ஒரு பகுதிக்கு அந்த மஹல்லவாசியோட போகும்போது ஒரு பள்ளியை காட்டி ஒருத்தர் சொன்னாரு, அதனால் இந்த பள்ளி உங்க நாட்டுடைய ஒருத்தரால் கட்டப்பட்டது. நான் கேட்டது எப்படி, யாரு செஞ்சா என்று சொன்னா, நாங்க இந்தியாவுக்கு வந்த நேரத்தில் நவீம் ஹாஜியாரை சந்திச்சு இந்த சேவையை முன்வைச்ச நேரத்தில் அவர் சொன்னாரு, நான் பணம் தருகிறேன், நீங்க வேலையை ஆரம்பிங்க. எங்க நாட்டில நாடு கடந்து கடல் கடந்து மசூதி கட்டப்பட்டு விட்டது. நாங்க போய் சொன்னோம், ஆகியா மசூதி கட்டிவிட்டோம், திறப்பு விழாவுக்கு வாங்கினேன் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் திறப்பு விழா செய்ய எனக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த பள்ளியுடைய இமாமை வைத்து ஒரு தொழுகையை முன்வைத்து பள்ளியை திறந்து விடுங்கள், மஸ்ஜித கூட அவர் பார்க்க வரல. பின்னால் ஒரு காலத்தில் சும்மா வந்துட்டு போனாரு என்று சொல்கிறேன். அந்த மக்கள் இறையற்றமுள்ளவர்களாக வாழ்ந்ததனுடைய பிரயோசனம் தான். ஆசிரியர்கள் இங்க இருக்கிறீர்கள், மாணவர்கள் இருக்கிறீர்கள், நன்றாக ஞாபகம் வையுங்கள். 700 இஸ்லாமிய முஸ்லிம் பாடசாலைகள் இந்த நாட்டில் இருக்கிறது, 250 ஷரியத்துடைய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்கிறது இந்த நாட்டில், 11,000 மாணவர்கள் உலமாக்களுக்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள், 16,000 மேற்பட்ட உலமாக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, நாம இருக்கக்கூடிய இந்த பாடசாலை, இந்த மதரசா, இந்த பள்ளி இருக்கிறவா, இது நம்முடைய மூதாதையர்கள் கொடுத்த காணியில் கட்டப்பட்டது. பின்னால் ஒரு காலத்தில் அரச உடமையாக்கப்பட்டது பாடசாலைகள். இது மறக்க முடியாது, சரித்திரத்தை ஒரு காலம் ஒழிக்க முடியாது. எந்த ஒரு பாடசாலையாக இருந்தாலும் யாருடைய ஹாஜியாருடைய உதாரணத்தை கொண்டு சொல்கிறேன், தம்புள்ள பள்ளியினுடைய இது முக்கியமானவருடைய தக்குவாவுடைய அடையாளமாக சொல்லி வருகிறேன். தம்புள்ள பள்ளியினுடைய ஒரு பிரச்சனை போனது, அதனுடைய வரலாறு எடுத்து பார்த்தா ஒரு ஹாஜியார் அந்த கடையை வக்ஃப் செய்திருக்கிறார் மஸ்ஜிதுக்காக. நான் என்ன செய்திருக்கிறேன், மஸ்ஜிதுக்காக மதரசாவுக்காக நான் ஒன்று செய்கிறேன், என்ன தெரியுமா, வருஷா வருஷம் உம்ரா போறேன். உம்ரா செஞ்சுக்கிட்டு இருக்கார் பெருமையா, எல்லா இடத்திலும் சொல்லுவதுதான், குடும்பத்தில் எத்தனையோ பேருடைய ஓடுகள் உடைந்து சீட்டுடைந்து ஊடு ஒழுகிக்கொண்டிருக்கிறது, ஆனா குடும்பத்தில் இருக்கிற ஹாஜியா வருஷா வருஷம் உம்ரா போறாரு. சொந்த மச்சான் தொழில் இல்லாம அடைந்து கொண்டிருக்கிறான், ஆனா ஹாஜியார் 3 ஹஜ் முடிச்சிருக்காரு. குடும்பத்தில் எத்தனைய குமரிகள் திருமண முடிக்க வசதி இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் உள்ள எத்தனையோ செல்வந்தர்கள் வருடா வருடம் ஹஜ் செய்கிறார்கள். அல்லாஹ் ஹஜ்ஜை அல்லாஹ் ஃபர்லாக்கினான். 1 மாதம் மக்களை வீடுக்காக செலவு செய்யுங்க, உங்களை அல்லாஹ் தக்குவாதாரிகள் நிறையற்ற அந்த கூட்டத்தோடு கியாமத்தில் எழுப்புவான். எனவே தக்குவாவுடைய 3 அடையாளம் சொல்லியிருக்கிறேன், உலகத்துடைய நிம்மதியே ஆகிலத்துடைய வெற்றி அல்லாஹ் தக்குவாவில் வைத்திருக்கிறான். முதலாவது யூவின் உணர்வுகள், மறைவான வெற்றில உறுதியான ஈமானோடு நீங்க எனக்கு சொல்லும் போது இன்னொருடைய வருகிறது நேரம் போகாது, நேரம் 1 மட்டும் முடிக்க சொல்லுங்க, இன்னொருடைய ஞாபகம் இருக்கிறது சொல்ல நேரம் போதாது, மறைமுகமானவற்றில் உறுதியாக நம்பிக்கையோடு நீங்கள். நம்முடைய தீன், நம்முடைய இஸ்லாம் நமக்கு பரிசுத்தமாக தரப்பட்டது. எம்முடைய சஹாபாக்கள், எம்முடைய தாபியங்கள், எம்முடைய சமூக தாபியங்கள் தீனை பாதுகாத்து மோசடி இல்லாமல் பொய் இல்லாமல் தீனை பாதுகாத்து நம்மளை கையில தந்திருக்காங்க. ஆனால் ஒன்றை ஞாபகம் வையுங்கள், ஒன்றை மறந்து விடாதீர்கள், மௌத்தாக இருக்கிறோம், தீனை கொண்டுதான் சொர்க்கமா நரகமா என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமுடைய முஸ்லிம் முஸ்லிம் கிரந்தத்தை பிரித்து முஸ்லிமுடைய முக்கத்திமாவை எடுத்து பாருங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் தான் ஃபித்னாவுடைய காலம். ஃபித்னா என்று சொன்னா நீங்க நினைக்கக்கூடாது வாழெடுத்து கொள்ளெடுத்து யுத்தம் செஞ்சு கொலை செஞ்சு, அதுவல்ல. ஆக பெரிய ஃபித்னா தீனுடைய ஃபித்னா, ஈமானுடைய ஃபித்னா. என்ன ஃபித்னா தெரியுமா? எந்த காலத்தில் நாம வாழ்கிறோம்னா, ஈமானுடைய அடிப்படை யூமினூன பில் கைபை பறித்தெடுக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பகிரங்கமாக சொல்றாங்க, பகிரங்கமாக சொல்றாங்க. சஹாபாக்களா, அவங்கள தூக்கி போடுங்க, அவங்கெல்லாம் குப்பை, அவங்கெல்லாம் பொய்யர்கள், மோசடிக்காரர்கள் என்று சொல்லும் காலத்தில் வாழ்கிறோம். உறுதியாக இருங்க, உறுதியாக இருங்க. இதை நான் விரிவாக செல்ல நேரம் கொடுக்காது, உறுதியாக இருங்க. என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க. யார் எந்த தோழரை திட்டாரோ, யார் விரும்புகிறாரோ, கபி ஹுப்பி அஹப்பவும் எந்த நேசத்தால விரும்புகிறாரு. உமன் அபகதவும், யார் என்னுடைய தோழர்களை திட்டாரோ திட்டாரோ, அவரு என்னுடைய விரோதத்தால் என்னுடைய கோபத்தால் என்னுடைய சஹாபிகளை திட்டாங்க. பகிரங்கமாக இந்த நாட்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வந்து விட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, விபச்சாரி என்று சொல்லக்கூடிய சமூகம் இந்த நாட்டில் உருவாக்க அல்லாஹ் ஆயிஷா விபச்சாரி, அவளை நவுதுபில்லா பேசுவதற்காக வேண்டி பேசுகிறேன், அவளை கபரிலிருந்து தோண்டி எடுத்து ஹத்தரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இந்த நாட்டில் உருவாகிவிட்டது. வந்துவிட்டார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபுபக்கர் உஸ்மான், அபுபக்கர் உமர் உஸ்மான் மூணு பேரும் நவுதுபில்லா நரகத்துடைய நாயகர் என்று மனம் பூசாம சொல்லிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விளங்காவே சொல்ல வேண்டும் என்பதால் எல்லா சுத்துவாக்களிலும் கடைசியில இதை நான் தொட்டு வைத்து வருகிறேன். இந்த நாட்டில் வந்து விட்டார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னார், எந்த அளவுக்கு என்று சொன்னார். நேரம் போலாதே, நேரம் போலாதே, வெளிரங்கமாகவே சொல்கிறேன். உங்களுடைய பகுதிகளிலும் அந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கலாம். ஷியாக்களுடைய குழப்பம் நான் சொல்லுகிறேன். ஷியாக்கள் யார் என்று உங்களிடத்தில் யார் அவரு கேட்டால் நான் சொன்னதாக சொல்லுங்கள். அவர்கள் யார் என்று சொன்னா மஜூசிகள், நெருப்பு அடங்கியல். ஏன் உமரது எல்லா உத்தாளர் அவர்களை நான் என்று சொல்கிறான், நவுதுபில்லா கேவலமானவன் என்று சொல்கிறான். ஆனால் உமரை கொலை செய்த அபூலுவாவுடைய கபரடியில போய் துவா செய்து யாருலா இவரோடு எங்களுக்கு யாமத்தில் எழுப்புன்னு சொல்கிறான். சந்தேகம் இல்லாம அவனோடுதான் எழுப்புவார்கள். யாருது மஜூசி? அவன் அவனை கண்ணியப்படுத்துற கூட்டம் யாரு? அவர்களும் மஜூசிகள். நீங்க மஜூசிகள் இல்லண்டா, நீங்க நிரூபித்திரண்டா, எனக்கு எதிராக கோர்ட்டில் ஃபைல் பண்ணுங்க. உங்களை கிதாபில் இருந்து நீங்க மஜூசிகள் என்பதை நான் நிரூபித்தேன். நிறைய இடத்தில் சொல்லுகிறது, உலமாக்களும் சொல்லுகிறார்கள், நீங்கள் மஜூசிகள் இல்லை என்றால் எனக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுங்க. உங்களை அடிப்படை கிதாப் உசூலு காஃபி என்று சொல்லக்கூடிய நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். குமைனி குமைனி மா குமைனி என்று அவன் பேரை கேட்டா லானத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லுங்க, உங்களுக்கு பத்து நன்மை கிடைக்கும். அவன் எழுதியிருக்கிறான், யாரு மர்மஸ்தானத்தில் உமருடைய அபுபக்கருடைய உஸ்மானுடைய பேரை தன்னுடைய மர்மஸ்தானத்தில் எழுதி கொள்கிறார்களோ சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். மறைமுகமானவற்றில் ஈமானோடு வாடுங்கள். சேர்த்து நாட்டின கம்பு மாறி அவன் சொல்லக்கூட ஒரு பக்கம், இவன் சொல்லக்கூட ஒரு பக்கம், தலைமுறையாதீர்கள், தலைமுறையாக உறுதியாக இருங்கள். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அடுத்ததாக இதை சொல்லி முடிக்கிறேன். இதை ஆழமாக நீங்கள் ஷியாக்கள் என்பவர்களை தனி தலைப்பாக நான் பேச வேண்டும். ஒரு இடத்தில் நான் சொன்னேன், என்ன நாம நிறைய இடங்களில் பேசும்போது சில புலனாய்வுத்துறை மக்களும் வராங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்க அவங்கள்ட்ட நான் சொன்னேன், இந்த நாட்டில் திரும்ப ஒரு தீவிரவாதம் வருவதாக இருந்தால் நீங்க ஷியாக்களுக்கு இடம் கொடுங்கள், திரும்ப ஒரு இரத்த கலர் இந்த நாட்டில் உருவாங்க. ஈரான்ல, சிரியாவில, ஈராக்கில, லெபனானில் இத்தனை கோடி மக்கள் அனாதைகளாக கபிராளிகளாக ஆக்கப்பட்டதனுடைய அடிப்படை ஷியாக்கள். சிரியாவுடைய ஜனாதிபதி பஸ்ரான் என்று சொல்லக்கூடியவன் யாரு? ஷியா. கோடிக்கணக்கான மக்கள் அனாதையாக்கப்பட்டு அனாதையாக்கப்பட்டது விட்டாம குடியுரிமை இழக்கப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாடாக அனாதைகளாக போய்கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த கண்ணியமி கல்லாகுள்ள அடியார்களே, தக்குவாவோடு வாழுங்கள், இணையத்தோடு வாழுங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழுங்கள். அதான் அடிப்படை, அன்பு செலுத்துங்க. சொல்கிறேன், சில விடயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னொன்று தான், இந்த நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருப்பதுதான் விபச்சாரம், பாலியல் வன்முறை. என்னவுக்குண்டா பெரியவர்களை மட்டுமல்ல சிறியவர்கள் கூட பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த நாட்டில் இவங்க சொல்லாவிட்டாலும், இந்த நாடு சொல்லாவிட்டாலும் உள்ளால இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு இது ஒரு சவாலாக மாறிவிட்டது. என்ன செய்யறது? ஆனால் இந்த தீன் அதுக்கு அடிப்படை சொல்லி தந்திருக்கிறது. நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய மாற்றமுடையவர்களை நாம பாதுகாக்க வேண்டும். அதில் ஒன்று சொல்கிறேன், விபச்சாரத்தினுடைய காரணம் என்ன? ஏன் நாட்டில் விபச்சாரம் அதிகரித்து வருகிறது என்று சொன்னா, இதை ஒரு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். விபச்சாரத்தினுடைய காரணம் உண்டுதான், என்ன தெரியுமா? ஆண் பெண் கலப்படம். ஆண் பெண் கலப்படம், ஆம்பளை பொம்பளை எல்லாரும் ஒன்றுதான், எல்லாரும் உட்காரலாம், எல்லாரும் எல்லாருக்கும் சப்ளை பண்ணலாம், கூட்டாளிகள் மனைவியோட நான் பேசலாம், மத்தியோட நான் பேசலாம், மத்திய நான் சைக்கிள் ஏற்றிட்டு போகலாம், மத்திய நான் பாடசாலையை கொண்டு போகலாம், மத்திய நான் சூப்பர் மார்க்கெட் கொண்டு போகலாம் என்ற கலாச்சாரம் வந்ததுதான் விபச்சாரத்தினுடைய அடிப்படை. ஆனா தூரமா போகாதீங்க, கிட்ட வந்து யோசிங்க. குர்ஆன் சொல்லுது, நாம் எல்லாரும் இந்த ஹதீஸ கேட்டிருப்போம். என்ன ஹதீஸ்? ஏழு வயதாகினால் தொழுகைக்காக ஏவுங்க, பத்து வயதாகினால் தொழும்படியா தொழாவிட்டால் அடியுங்க என்ற ஒரு ஹதீஸ் வருது. பின்னால வருது, ஏழு வயதாகினா உங்கள படுக்கை அறையை விட்டும், ஏழு வயதாகின உங்கள மகனையும் உங்கள மகளையும் தனியாக ஆக்கிருங்க. ஆண்பன் கலப்படத்தை, விபச்சாரத்தை வீட்டுக்குள்ளிருந்து புரிஞ்சு வருகிறது. உங்களுக்கு நாடு இல்லை, ஃபாத்திமாவும் ஜெயினம்பும், உமரும் அப்துல்லாவும். இஸ்லாம் சொல்லுது, ஃபாத்திமாவையும் ஜெயினம்பையும் ஒரு ரூம்லையும், உமரையும் அப்துல்லாவையும் ஒரு ரூம்லையும் தூங்க வைங்க. அது மட்டுமல்ல, ஃபாத்திமாவுக்கு ஒரு கட்டில், ஜெயினம்புக்கு ஒரு கட்டில், உமருக்கு ஒரு கட்டில், அப்துல்லாவுக்கு ஒரு கட்டில் கொடுங்க. அப்படி கொடுக்க வசதி இல்லைண்டா, ரெண்டு பேரையும் ஒரு கட்டில் தூங்க வைங்க. உமருக்கு ஒரு தலவாணி ஒரு பெட்ஷீட், அப்துல்லாவுக்கு ஒரு தலவாணி ஒரு பெட்ஷீட் தான் நீங்க கொடுக்கணும். இல்லை என்றால் ரெண்டு பேரும் ஒரு பெட்ஷீட்ல போத்தும் போது ஆணாளுடைய உராய்வு தான் பின்னால் விபச்சாரத்தை தேடுகிறது. இஸ்லாம் அடிப்படையில் இருந்து சொல்லிட்டேன் பேசணும். நான் கூட்டாளி வாராரு, இன்டர்வியூஸ் பண்றாங்க, இவர் என்ற பிசினஸ் பார்ட்னர், இவர் என்ற பாடசாலையிலேயே நான் கூட்டாளி. யார்கிட்ட? மனைவி இன்டர்வியூஸ் பண்றாரு. உங்கள நட்பு உங்கள வீட்டோடு இருக்கட்டும், உங்கள நட்பு உங்கள வியாபாரத்தோடு இருக்கட்டும், வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. மச்சான் காசா வேணும், 10,000 ரூபாய் காசு வேணும், சரி நான் வீட்டுல சொல்லியிருக்கிறேன், வைப்பு தெரிக்கிறேன், வாங்கி எடுங்க சொல்லுறாங்க. சொன்ன எத்தனையோ பேர் மனைவியை இழந்து நிற்கிறார்கள். நண்பர்களிடத்தில் கசப்பாக இருந்தாலும் இந்த உண்மையை நான் சொல்லி வர வேண்டும். பள்ளியில லேடிஸ் பயான், பள்ளியில லேடிஸ் பயான் என்றா பெண்கள் மௌலவிக்கு தெரியக்கூடாது. பயான் பண்ற மௌலவிக்கு வார பெண்கள் தெரியக்கூடாது. அங்கால மறைச்சி இங்கால மறைச்சி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பள்ளியில நடக்கிற பயான பொம்புடையில சேஃப்டியா வர வச்சு சேஃப்டி அனுப்பிடும். கல்யாணம் உங்களோட வீட்டு கல்யாணம் என்ன மசாலா படிப்பீங்க என்ன செஞ்சீங்க? ஆம்பளையுடைய சாப்பாட்டை பொம்பளைய சப்ளை பண்ற காலத்தில் வாழ்க்கும் ஆண்பன் கலப்படம் கல்யாணத்துல எல்லாம் தொடர்வும். எனவே இதை நான் சுருக்கம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் பல தலைப்புகளை. எனவே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். எதை செய்கிறீர்களோ அதனுடைய முடிவு சக்ராத்தில் தெரியும். சக்ராத் ஃபைனல், சக்ராத் ஃபைனல், அதோட க்ளோஸ் ஆயிரும். அல்லாஹ் நம் அனைவரையும் மேலான தீனோடு வாழ இறையற்றத்தோடு வாழ வைப்பானா, அல்லாஹுடைய பயத்தோடு வாழ வைப்பானா. எது தீனோ எது மார்க்கமோ எது இஸ்லாமோ அத்தனையையும் விளங்கி வாழக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக, தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் தருவானாக. எங்கிருந்தாலும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அவனுடைய பயத்தை நம் அனைவருக்கும் தருவானாக, பரிசுத்தமாக வாழ வைப்பானாக. தீனின் மேலையும் இந்த தீனை பாதுகாத்த புனிதமிக்க சஹாபாக்கள் தாபியங்கள் இமாம்கள் நல்லவர்கள் அத்தனை பேர்கள் மீதிலும் உயிரை விட ஒரு நேசத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்டாக்குவானாக. வழிகட்ட கொள்கைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தல்வானாக.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
اللهم بارك على محمد اللهم صل على محمد اللهم بارك على محمد